அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்தும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் தன்னை பாதுகாத்து அல்லாஹ்விடத்தில் கார்மானம் தேடி முற்று முழுதாக அல்லாஹுக்கு வழிபட்ட நல்லடியார்களாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அனைவரும் மிக லேசாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இது பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுகைகளுக்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் நடந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்த சந்தர்ப்பத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் சொல்லுவது வழக்கம். ஆனால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து, அது எதை எங்களுக்கு சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை கொஞ்சம் ஆழமாக நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும், உலகத்தில் எத்தனையோ நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும். ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கக்கூடிய சிரிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கக்கூடிய சிரிப்பாக இருந்தாலும் சரி, அது முஸ்லிம் என்று வந்தில்லை, அது முஸ்லிம் உடைய முகத்தை பார்த்து சிரிப்பது என்று ஹதீஸ்ல வந்தில்லை. தபஸ்ஸுமுக்க ஃபீ வஜ்ஹி அகீக, உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது. குர்ஆன் மூணு வகையான சகோதரத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறது. ஒன்று உடன் பிறந்த சகோதரர்கள், இரத்த உறவினால் ஏற்பட்ட சகோதரத்துவம். இன்னும் ஒன்று இருக்கிறது, ஈமானுடைய ஈமானின் ஊடாக ஏற்பட்ட சகோதரத்துவம், இன்னமல் முஃமினூன இக்வா. மூன்றாவது ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது, குர்ஆன் அதை பற்றி மிக ஆழமாக பேசியிருக்கிறது. அதுதான் ஒரு ஊர்ல வாழக்கூடிய மக்கள், ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இவர்கள் சகோதரர்கள், இந்த நாட்டில் பல வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், இறை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள், இறை கோட்பாட்டை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பலரையும் இந்த நாட்டில் நாங்கள் காணுகின்றோம். இவர்கள் அனைவரும் எங்களுக்கு சகோதரர்கள். நீங்கள் அவர்களின் மீது கருணை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான் என்ற கருத்தை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றான். அந்த அடிப்படையில் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பது கூட ஒரு இபாதத்தே, ஒரு தர்மம், ஒரு சதகா. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சலாம் சொல்லுவதாக இருக்கலாம், ஒரு நல்ல கர்மம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே தஹஜ்ஜத்து தொழுவது, நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமை கண்ட சந்தர்ப்பத்தில் வாய் நிறைய சலாம் சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு அவரும் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி வாய் நிறைய அவரும் சலாம் சொல்லுகிறார். குர்ஆன் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, ஃபைதா ஹய்யீதும் பித்தஹய்யத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா. உங்களுக்கு யாராவது ஒருவர் சலாம் சொன்னால் அவர் சொன்ன சலாத்தை விடவும் அழகான சலாத்தை நீங்கள் அவருக்கு திருப்பி சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஒவ்வொரு சலாம் சொல்லிவிட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாரே, நீங்க வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்களேன். அவர் கொஞ்சம் அசந்து சொன்னாரே, நீங்க கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுங்களேன், அவருடைய மனதை கவர்ந்து சொல்லுங்களேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏராளமான நன்மையான கர்மங்கள் எங்களை காத்துக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு வந்துட்டு வெளியே போறோம், பாதையில ரோட்டில் தெருவில் ஒரு அழுக்கு இருக்குது, யாரோ ஒருவர் தொகையை சாப்பிட்டுட்டு தெரியாதனத்தின் காரணமாக அந்த அதனுடைய வேஸ்ட ரோட்ல போட்டிருக்கிறாரு, ஒருவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இந்த பீச்சில் போறோம், அவர் ஏதோ உண்ட தெரியாதனத்தின் காரணமாக அதனுடைய வேஸ்ட அங்கே போட்டுட்டு வைத்திருக்கிறாரு,
ஒருவர் வாழைப்பழம் சாப்பிட்டு விட்டு அதனுடைய தோலை அதே இடத்துல வீசிட்டு போனாரு, நாங்க பதுவா செய்ய வேண்டிய தேவையில்லை, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, இமாதத்துல் அஸா அனி தரீக், ஈமான்ல பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாடல் இது. இமாதத்துல் அஸா அனி தரீக், இது இபாதத் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது ஈமான் என்று சொன்னாங்க. ஈமான் ரோட்டில் இருக்கிற, பாதையோரங்களில் இருக்கிற, மக்கள் புழங்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்து விடுவது, அதனை எடுத்து ஒழுக்கி அந்த இடத்தை சுத்தமாக வைப்பது. இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுத்தான், நாங்கள் சுற்றுச்சூழல் என்வயர்மெண்ட பத்தி எந்த வகையான அக்கறையும் எங்களுக்கு கிடையாது, என்வயர்மெண்ட பத்தி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. சுபஹானல்லாஹ், முஸ்லீம்களுடைய ஊர்களுக்கு போனால் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பொதுவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நாளையில தொழுது முடிச்சுட்டு போனால் வெளியில் இருக்கிறாங்க எத்தனையோ நபர்கள் நோட்டீஸ் ஹேண்ட்பில் பங்குடுவதற்கு, ஹேண்ட்பில் பங்குடுவதற்கு. பெரும்பாலான ஹேண்ட்பில்ஸ் இருக்கும் சாப்பாடு உடுப்பு இப்படிப்பட்ட ஹேண்ட்பில்ஸ், பிரயோசனமானதல்ல சாப்பிடுறதுக்கும். பெருநாளுடைய தினங்கள் வந்து விட்டால் பள்ளிவாசலுக்கு போனால் பள்ளி வளாகத்துடைய சுவர்கள் கூட ஒட்டி இருக்குது மட்டன் பிரியாணி சாப்பாட்டு சாமான் தின்னக்கூடிய சமூகம். இந்த ஹேண்டில் செல்லத்தை அதே இடத்துல போட்டு அப்படியே வைத்திருவாங்க. அதை ஏன் வாங்குறாங்க தெரியாது, எதற்காக வேண்டி கொடுக்கறதும் தெரியாது, அது அதே இடத்துல போட்டுட்டு போனா சுபஹானல்லாஹ் எப்படி இருக்கும். மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் என்னோட பள்ளிக்குள்ள நடக்கிற தொழுகையை பார்க்கிறாங்க, இல்ல பள்ளிக்கு வெளியே இருக்கிற ஊத்தியை தான் பார்க்கிறாங்க. நாங்க இந்த என்வாயர்மெண்ட் இதுக்கு என்ன கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம், நாங்க எல்லாம் மரம் வெற்ற சமூகம், அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. மரம் வெற்ற சமூகம் தான், வீடு கட்டணுமா மரத்தை வெட்டுகின்றோம், காணி வாங்கினோமா மரத்தை வெட்டி போடுகின்றோம். ஆனா மார்க்கம் சொல்லுது மரம் நாட்டு என்று சொல்லி, மரம் நாட்டு வெட்டேனாது, பசுமையை பாதுகாக்கணும். ஒரு மரத்தை நாட்டுவீங்க நிச்சயமாக அந்த மரத்துல நீங்க மாம்பழம் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வயது 65-70, இதுல மாங்காய் காய்ப்பதற்கு பழுப்பதற்கு ஒரு 10 வருஷம் எடுக்கும், அந்த மாம்பழம் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க மாட்டாது. ஆனாலும் எனக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடிய மாம்பழத்தினுடைய நன்மை எனக்கு கிடைக்கும், மறந்து விடாதீர்கள். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேரும் தன்னுடைய கிதாபுகள்ல இந்த மரம் நாட்டுவதை பற்றி எழுதி இருக்கிறார்கள். மரம் நாட்டுவது, என்வயர்மெண்டை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பசுமையை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமானது. சுபஹானல்லாஹ், இஸ்லாமிய நாடுகள்ல அதை பத்தி பேசுவதும் கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமும் தெரியாது. கடைசியாக போயும் 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 மரம் நாட்டுவது எங்க தெரியுமா, கபருக்கு மேலதான் மரம் நாட்டுவோம். ஜனாதாவை அடக்கி விட்டு ஏதாவது ஒன்றை நாட்டி வைத்து விட்டு வந்து விடுவோம், அவ்வளவுதான். அது இல்லாம ஒரு தேங்க மரம், ஒரு தென்னை மரத்தை, ஒரு பிரயோசனமான மக்களுக்கு பிரயோசனமான ஒன்றை நாட்டி சூழலை பாதுகாப்போமே, சுற்றுச்சூழலை பாதுகாப்போமே, சுற்றுச்சூழலை அழகாக வைத்துக் கொள்வோமே என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் எங்களுக்கு கிடையாது. நான் பொறுப்போடே சொல்லுகின்றேன், பொறுப்போடே சொல்லுகின்றேன், காணி பூமி நிறைந்து இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை போய் பாருங்கள் பார்ப்போம். எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கிறது நகரப்புறங்களில் குறைவாக இருந்தாலும், கிராமப்புறங்களில் போனால் கொழும்புக்கு வெளியே போனால் பள்ளிவாசலுக்கு என்று 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் காணி பூமி உள்ள பள்ளிவாசல் இருக்கிறது. அதே போல பெரும்பான்மை சமூகத்துடைய வணக்கஸ்தலம் பந்தர்களுக்கு போய் பார்த்தால் அவர்களுக்கும் அதே மாதிரி காணி பூமி இருக்கிறது. என்ன சில மக்கள் எங்களை பார்த்து விரல் நிறுத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது, நாங்கள் ஆவேசப்படக்கூடாது, நாங்கள் எமோஷனல் ஆகக்கூடாது, ரியாலிட்டியை பார்க்கணும், என்ன உண்மை இதில் என்ன சொல்லி நான் பார்த்து சொல்லுகின்றேன். உங்களுக்கு வேறுபட்டா வரலாம் போகலாம் பார்க்கலாம். பள்ளி வாசலை சுத்தி இருக்கக்கூடிய கார்டன்ஸ் இருக்குது, அது எவ்வளவு ஒரு பராமரிக்கப்படாத ஒரு பூமி என்று சொன்னா அதுல எதுவுமே செய்யறது இல்லை. அதுல நிர்வாகிக்கும் தெரியாது, பள்ளியினுடைய இமாமுக்கும் தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லி. அது ஒரு காடு, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இதில் இருக்கிற காடு வளர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களில் அப்படிப்பட்ட கம்ப்ளைண்டும் வைத்திருக்கிறது. ஆனா ஒரு மாற்று மதத்தை சார்ந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த அவர்களுடைய வணக்கத்தலங்களுக்கு போனால் 5 ஏக்கர் அல்ல 8 ஏக்கர் காணி இருந்தாலும் அதனை அவர்கள் பராமரித்திருக்கக்கூடிய முறையை பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அந்த விகாரையினுடைய விகாரதியை சந்தித்து கேட்டால் அவர் சொல்லுகிறாரு, எங்களுடைய ஊருக்கு தேவையான அத்துணை மூலிகைகளும், நாட்டு வைத்தியம் சிங்கள வைத்தியம் செய்வதற்கு தேவையான அத்துணை மூலிகைகளையும் இந்த பன்சல வளாகத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கு தேவை என்றாலும் அவர்களும் இங்கதான் வந்து வாங்கி கொண்டு போவார்கள் என்று பெருமையோடு சொல்லுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் நிதானமாக யோசிக்க வேண்டும். இதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஈமானு, ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள், பிரான்சஸ் இருக்குது 70க்கும் மேற்பட்ட. அதுல ஆக டாப் என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்ல. அல்லாஹ், அல்லாஹ். இதை இந்த வாய் சொல்லுது, இது உள்ளம் சொல்லணும், உள்ளம் சொல்லணும். எந்த அரசாங்கம் வரட்டும் ஒன்றும் நடக்காது, மேலிடத்தில் முடிவு செய்யப்பட்டது மட்டும் நடக்கும் என்று நான் மிம்பர்ல சொல்றேன். நீங்க பள்ளிக்குள்ளிருந்து கேட்கிறீங்க, இல்ல இது தூங்கினாலும் இதுதான், இதே எண்ணத்தோட தான் தூங்கணும், இதே எண்ணத்தோட தான் தூங்கணும். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, மேலிடத்தில் முடிவு செய்யப்பட்ட முடிவு மட்டும் நடக்கும். எங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு எல்லாம் துவா கேட்கிறோமே, ஏன் எங்களோட துவா கபூலாகவில்லை? ஏன் எங்களோட துவா கபூலாகவில்லை? துவா கபூலாகணும்டா, குர்ஆன் சொல்லுது ஒரு விஷயம், ஒரு ரகசியம் சொல்லுது, என்ன தெரியுமா? நீங்க துவா கேட்கக்கூடியவருக்கு ஒரு கட்டம் வரணும், எனக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனால மட்டும் தான் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தரலாம் என்ற முடிவுக்கு வந்தா மட்டும் தான் நீங்க கேட்கிற துவாவும் கூடாது. ஒரு உதாரணம், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு பிரச்சனை, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, மான பிரச்சனை, சொத்து பிரச்சனை அல்ல, வறுமையினுடைய பிரச்சனை அல்ல, மான பிரச்சனை. என்ன மானம்? யாருடைய மனைவி? சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. மான பிரச்சனை, எப்படிப்பட்ட மான பிரச்சனை? மனைவியாக இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு சஹாபியுடன் இராத்தரித்து விட்டார்கள். முழு மதீனாவிலையும் செய்தி ரொம்ப வேகமா பரவுது. அப்ப பேஸ்புக் இருக்கவும் இல்ல, வாட்ஸ்அப் இருக்கவும் இல்ல, ட்விட்டர் இருக்கவும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா செய்தி ரொம்ப வேகமாக பறந்து விட்டது, முழு பேரும் பேசுறாங்க. எந்த அளவுக்குண்டா, மாற்று மதத்தை சார்ந்த அப்பாவித்தனமான முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பதிலுடைய சஹாபாக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரியூமர்ஸ், வதந்திகள் அது பரவ ஆரம்பிச்சா அதுல எத்தனை பேர் மாட்டிப்படுவாங்களோ தெரியாது. அல்லாஹ்விடத்தில் காரணம் தேடுங்கோ. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, மிஸ்தஹர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள், அவர்களும் இதனால சோதிக்கப்பட்டாங்க, அவர்களும் இந்த மெசேஜ பரத்தினாங்க, அவர்களும் இந்த மெசேஜ், இந்த மெசேஜ் அவர்களின் ஊடாகவும் பரத்தப்பட்டு விட்டது. எனவே எல்லாரும் நம்பிட்டாங்க இது பேச்சு. ஆனா ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்க இல்லை, அவருக்கு அது இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஏன் காரணம் என்றா, வீட்டுக்கு வெளியில, வீட்டுக்கு வெளியில மக்கள் பேசுறாங்க, ஆனா ஏன் ஹஸ்பண்ட் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. We are happy. என் ஹஸ்பண்டுக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு என் ஹஸ்பண்ட பத்தி தெரியும், எனவே நான் இதை அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்பது தான் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய முடிவு. சொல்றா, யாரும் எதையும் பேசிட்டு போகட்டும், யாரும் எதையும் கலைக்கட்டும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எங்க ஃபேமிலி லைஃப், எங்க கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் சந்தோஷமாக இருக்கிறோம். 29 நாள் கலீல் அப்படியே, எந்த டிஃபரண்டும் இல்லை. ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு அன்ஹாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாற்றத்தையும் காண இல்லை. ஆனா இந்த ரியூமர்ஸ் இருக்குது, இந்த வதந்தி இருக்குது, இந்த பொய்யான பிரச்சாரம் இருக்குது, அது யாரையும் சில கட்டங்களில் விட்டு வைக்க மாட்டாங்க. 29 நாள் கழிந்ததுக்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. புரிஞ்சு கொள்ளுங்கள், வதந்திகளை பரத்தக்கூடியவர்கள், ரியூமர்ஸ், சும்மா இட்டுக்கட்டுகளை பரத்தக்கூடியவங்க கவனம். இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 29 நாட்களுக்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்தில் போய் ஒன்றும் சொல்ல இல்ல, ரெண்டு வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க ஆயிஷா, உன்னால என்ன சரி தவறு நடந்திருந்தா நீ மன்னிப்பு கேட்டுக்கோ உமாண்டாங்க. உன்னால என்ன சரி ஒரு தவறு நடந்திருந்தா மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஆயிஷா தன்னை மறந்துட்டாங்க, ரழியல்லாஹு தஆலா அல ஆரம்பிச்சாங்க. சொன்னா இதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள வாழ்வது பொருத்தமில்லை. ஏண்டா ஃபேமிலி லைஃப்ல நஞ்சி சந்தேகம், ஃபேமிலி லைஃப்ல நஞ்சி, அது கன்சரை விட மோசம். அது வந்தா லைஃப் இல்லா போய்த்திடும். ஹஸ்பண்டுக்கு வைஃப் சந்தேகப்படவும் மேலாது, வைஃபுக்கு ஹஸ்பண்ட் சந்தேகப்படவும் மேலாது. சந்தேகத்தோட வாழ வாணும், நீங்க சந்தேகத்தோட வாழ்ந்தா அது வாழக்கூடிய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை, அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா முடிவு செஞ்சிட்டா இதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள வாழ முடியாது, இந்த டவுட் கிளியர் ஆகணும். இந்த டவுட், நான் தவறு செய்ய இல்லை, நான் ஏன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் கையேந்தோணும். எந்த கணவன் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா சொல்றாரு, ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொல்லி. அப்ப அவருக்கு டவுட் தானே, அப்ப அவருக்கு சந்தேகம் தானே. முடிவு செஞ்சுட்டா இல்ல, இதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் வாழக்கூடாது. அனுமதி எடுத்தா யாரிடத்துல, கணவனிடத்தில். இது புகாரியின் ரிவாயத்து. பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே இந்த விடயத்தை கவனத்தில் எடுங்குவோம். பொம்பளை பிள்ளைகளை, பெண்களை, பெண் குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுங்கோ. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படிப்பட்ட ஒரு கட்டம், வாழ்க்கைக்கு பிரச்சனை, மான பிரச்சனை, கணவன் சொல்லிட்டாரு, சந்தேகப்படுறாரு கணவன். இமாம் புகாரி சொல்றாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா எடுத்தடுப்புல பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கொண்டு வாப்பக்கு கால் அடிச்சு, நீங்க வாங்க நான் உங்களுடைய வரோணம் என்று கூப்பிட இல்ல, வாப்பவ கூப்பிட இல்ல. கணவனிடத்துல போய் கேட்டாங்க, நான் எந்த உம்மட வாப்பட வீட்டுல போயிட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷா கேட்கிற அனுமதி, எனக்கு அனுமதி தாங்க, ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே போனான். அவ சொல்லித்தாரா என்ன தெரியுமா, அவ உம்முல் முஃமினீன், முஃமினான ஆண்கள் பெண்களுடைய தாய், அவ சொல்லித்தாரா, உனக்கு எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டாலும், அது தலாக்கில பேசி முடியாத வரையில கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. என்னுடைய மான பிரச்சனை, நான் என்னுடைய கணவனிடத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டுதான் வீட்டுக்கு வெளியே போனேன். வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போனா ஆயிஷா சித்திகா சொல்றான், நான் மட்டும்தான் அலக்கூடிய ஆளாக இருந்தேன், மாப்பவுட்டுக்கு போனா நாங்கள் அழக்கூடியவங்க மூணு பேராகிட்டோம், மூணு பேராகிட்டோம், மூணு பேரும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். இப்பே அல்லாஹ் உதவி எங்களுக்கு இன்னும் வர இல்லை, எங்களை அல்லாஹ் இன்னும் ரிலீஸ் பண்ண இல்லை. எனக்கு தெரியும் நான் சுத்தமானவன், தவறு செய்ய இல்லை, அந்த தவறுடைய எண்ணம் கூட எனக்கு வர இல்லை. ஆனா என் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டு நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்கள் அழக்கூடிய மக்கள் மூணு பேரு, வாப்பாட்ட சொன்னேன், வாப்பா என் சார்பாக போயிட்டு பேசுங்களே நபிட்ட. வாப்பா அபூபக்க சித்தீக் சொல்றாரு, என்ன உம்மா நான் போயிட்டு பேச, அவரும் கையை விரிச்சிட்டாரு, அவரும் கையை விரிச்சிட்டாரு. உம்மாட்ட சொன்ன, உம்மா தாயே என்னுடைய மானத்துல கை வச்சிட்டாங்க, அந்த சந்தேகம் என்ற கணவனுக்கு வந்துட்டது, நான் தவறு செஞ்சவள் அல்ல, உம்மா நீங்க பேச்சு பேசுங்களேன். அவவும் கைய விட்டுட்டான். இப்ப ஆயிஷா தரது அல்லாஹு தஆலா, அவருக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை, இப்ப உலகத்தில் யாரும் இல்லை, கணவனும் கையுட்டுட்டாரு, அவருக்கும் டவுட், வாப்பா சொல்லிட்டாரு நான் என்ன பேச, எப்படி கலைக்கிறதுக்கு, தாய் சொல்றா நான் என்ன செய்ய, எனக்கு ஒன்று செய்யலாது. இப்ப தான் அன்னை ஆயிஷா அல்லாஹ்வுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்துறா, அவ சொல்றா அந்தல் முஸ்தான், எனக்கு உதவி செய்யறதுக்கு நீ மட்டும் தான் இப்ப இருக்கிறாய், எனக்கு வக்காலத்து வாங்க ஜனாதிபதியும் இல்லை, எனக்கு வக்காலத்து வாங்க பிரைம் மினிஸ்டரும் இல்லை, எனக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு என்ன கணவனும் இல்லை, எனக்கு வக்காலத்து வாங்க என்ன தாய் தகப்படும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டும் இருக்கிறாயா அல்லாஹ் அந்தல் முஸ்தான். அவ சொன்னா இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் யாரு தெரியுமா, எனக்கு இன்றைக்கு நாள் உதாரணம் யாரு தெரியுமா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு உதாரணம். அவங்களும் அல்லாஹ்ட கையேந்தினாங்க, ரெண்டு மக்களை இழந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்தாங்க, அதுக்கு பிறகு இரண்டாவது மகனையும் இழந்தாங்க. என்னென்னமோ வந்து பொய்யான சரித்திரங்களை சம்பவங்களை சொல்லி வாப்பவை ஏமாத்தினாங்க. வாப்ப உதவி செய்ய யாரும் இல்ல, வாப்பட கண் பார்வையும் பெய்துட்டது, ரெண்டு கண்ணும் வெள்ளையாகி விட்டது, பார்க்கக்கூடிய சக்தியும் இல்லாமல் போய்விட்டது. வாப்பாட்ட வந்து சொல்றாங்க, வாப்பா உங்களோட மகன் களவெடுத்தாரு, உங்களோட மகன் ஓனாய் திண்டுட்டது, என்னென்னமோ எல்லாம் கதை சொல்றாங்க. அந்த நேரத்துல கண் தெரியாத பார்க்க முடியாத அந்த வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்ன வார்த்தையைத்தான் ஆயிஷாவும் அன்றைக்கு சொன்னான். சொன்னா அல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்க என்னெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறீங்களோ அதுக்கு அல்லாஹ் தான் போதுமானவன், இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் அந்த யாக்கூப் தான், அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு உதாரணம் என்று ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலாஹா வானலோகத்தின் பக்கமாக கையேந்தினா. அல்லாஹ் அதுக்கு பிறகு தான் 14 ஆயத்துக்களை தொடர்ச்சியாக இறக்கி வைத்தான். ஆயிஷா குற்றம் செய்ய இல்ல, உலாய்க்க முபர்ரஊன மிம்மா யகூலூன், யாரெல்லாம் அன்னை ஆயிஷாவுடைய மானத்தில் கை வைத்து ஆயிஷாவை இழிவுபடுத்தினீர்களோ அப்படிப்பட்ட விடயத்தைங்களை விட்டும் ஆயிஷா பரிசுத்தமானவள் என்று குர்ஆன் பரிசுத்தமாக்கி விட்டது. என்ன தெரியுமா சொல்ல வரேன், உதவி வேணுமா, அல்லாஹ்வை மட்டும் நம்புங்கோ, எனக்கு யாரும் இல்ல, யாராலையும் ஒன்றும் செய்ய இயலாது, எந்த அரசாங்கம் வந்து போகட்டுமே பிரச்சனை கிடையாது, அல்லாஹ்வை கொண்டு நடக்கும், முடிவு செய்யப்பட்டது மட்டும்தான் இந்த பூமிக்கு மேல நடக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியோட சொல்லுகிறேன். அல்லாஹ் அந்த உறுதியை மௌத்து வரைக்கும் எனக்கும் அவசியமாக்குவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ப ஈமான் அல் ஈமானுக்கு 70 மேற்பட்ட கிளை இருக்கிறது, அது லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பம். அதனுடைய கடைசி என்ன தெரியுமா, 70,000 கிளைகள் என்று சொன்னாங்களே, அதுல கடைசி கிளை தான் இமாதத்துல் அஸா அனித் தரீக், பாலை ஓரங்கள்ல ரோட்டுல பப்ளிக் பலன் புலங்குற இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை ஊட்டைகளை அசுத்தங்களை வேஸ்ட எடுத்து சுத்தம் செய்து விடுவது. முன்சிபல் வரமாட்டின் பார்த்துக் கொண்டிருக்க தேவையில்லை, முன்சிபல் வர்க்கர்ஸ் வரும் வரைக்கும் காக்க தேவையில்லை. என்னோட பள்ளி, என்னோட வீட்டை சுத்தி உள்ள பகுதி, என்னோட நேபருடைய இடம், சுபஹானல்லாஹ், இவைகளை நாங்கள் சுத்தம் செய்து அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதுவும் ஒரு இபாதத் அல்ல, அது ஈமான் அடையாளம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், எந்த ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு வாழைப்பழ தோலை தூக்கி எடுத்து நான் கையில் எடுத்துக்கொண்டு போயிட்டு அதில் டஸ்ட்பின்ல போடுறதுக்கு எனக்கு ஒரு தௌஃபீக் கிடைப்பதும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் கிடைக்க மாட்டாங்க. இதுதான் லா ஹவுல வல குவ்வத. ஒரு நன்மையான கர்மம், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லுவது, ஒருவரை பார்த்து சலாம் சொல்லுவது, ஒருவரை பார்த்து சிரிப்பது, ஒருவருக்கு ஒரு தர்மம் செய்வது, இது ஒன்றும் உங்களை கட்டித்தனம் அல்ல, இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள். லா ஹவுல வல குவ்வத் என்றால் என்ன? பாவமான கர்மம், பாவமான கர்மங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ற சக்தி இல்லை. எத்தனையோ சகோதரர்கள் ஜினா செய்ய நீயத்து வைத்திருக்கவும் இல்லை, ஜினாவுக்காக வேண்டி ஆசைப்படவும் இல்லை, ஜினாவை தேடி போகவும் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் ஒரு மிஸ் கால் எங்கேயோ போன நம்பரோட கோலுக்கு வந்துட்டது, ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல், அல்லாஹுடைய துணை இல்லாமல், அல்லாஹுடைய அருள் இல்லாமல் அது என்னால் நடக்க முடியாது என்பதை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நலவுகள் செய்வதற்கு துணை புரிவாயாக, நல்லதற்கு தொகைக்கு செய்வாயாக, நல்லதை பேச தொகை செய்ய சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. கவுலுன் மஅரூஃபுன், நல்ல ஒரு வார்த்தை خَيْرٌ مِنْ صَدَقَةٍ يَتْبَعُهَا أَذًى. இதை கொஞ்சம் கவனியுங்கள். எங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தர்மம் செய்வாங்க, ஆனா தர்மம் செய்துவிட்டு யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவருடைய மானத்தையும் கொஞ்சம் வாங்கிடுவீங்க. மதரசாவுக்கு கேட்டு வராங்க, பள்ளிக்கு கேட்டு வராங்க, அனாதைகளுக்கு கேட்டு வராங்க, ஒரு குமரகாரியத்துக்கு கேட்டு வராங்க, ஏதோ ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட கேட்டு வராங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்லாஹ் நாடினால் உங்களை அவரிடத்தில் அனுப்பவும் முடியும். நீங்க எதனாலும் பஸ் இல்ல, அதே பஸ்ஸுடைய பரம்பரைக்கு கீழே நீங்க வேலை செய்ய வேண்டி வந்தாலும் வரும். அப்படி எத்தனையோ பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கு நிரந்தரம் இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட அளவு. இன்றைக்கு இவரை இவரை பார்த்து சேர் என்றாரு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரணங்கள் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, உங்களுக்கு தெரியும். சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ பேர் அதே வீட்டில் கூலிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசல் கட்டி அழகு பார்த்த எத்தனையோ பெயர் நண்பர்கள் கொழும்பு இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது பள்ளி வாசல்களை கட்டி அழகு பார்த்தவர்கள் கொழும்புக்கு வெளியில் கூலி வீடுகளில் நோய்வாய்ப்பட்டு படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, இது யாருடைய கையிலையும் நிரந்தரமாக இருக்க மாட்டாது, இது மாறி 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 பிறந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். நீங்க வாங்கின பில்டிங் ஞாபகத்தில் வச்சுக்கும் போ, பிள்ளைகளுக்கு பில்டிங் சொத்தை வாங்கி கொடுத்தா விட்டுட்டு போவாங்க. பிள்ளைகளுக்கு நீங்க அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய மோரல் வேல்யூஸுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அது அப்படியே நிற்கும். அளவிக்கல புள்ளக்கு பாப்ப கொடுத்த பில்டிங் வித்துட்டாரு, ஆனா மாப்பா ஒரு குழந்தையினுடைய டிகிரிக்கு, ஒரு குழந்தையினுடைய படிப்புக்கு, ஒரு குழந்தையினுடைய அறிவு ஞானத்துக்கு செலவழித்த அமௌண்ட், செலவழித்த பணம் அப்படியே எஞ்சி இருக்கும், அது மாட்டேறாது. இந்த புள்ள அவருடைய புள்ளைக்கும் அறிவைத்தான் கொடுக்கும். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெற்றோர்களே, இடையில சொல்லுகிறேன், இந்த கருத்தை கவனத்தில் எடுங்கோ.
குழந்தைகளுக்கு சொத்துக்களையும் உடைமைகளையும் காணி பூமிகளையும் நீங்க வித்துட்டு பிக்ஸ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்குரிய ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு வச்சுட்டு போனா அவங்க சோம்பேறிகளாக ஆகுவாங்க, உங்களோட சொத்தை வித்துடுவாங்க, ரொம்ப லேசா வித்துடுவாங்க. ஆனா உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க சொத்தை கொடுக்க இல்ல, பணத்தை கொடுக்க இல்ல, பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு போக இல்ல, அவர்களுக்கு கொடுத்தது முழுக்க அறிவு ஞானம், மோரல் வேல்யூஸ், நல்ல நல்ல நாலேஜ், ஸ்கில்ஸ். ஞாபகத்தை வச்சுக்கோங்க, உங்களோட பேர் ஒரு நாளும் கீழே போக மாட்டாது, உங்களோட பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கும், உங்களோட பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு எத்தனையோ இடங்கள் பெயர் சொல்லி சொல்லுவேன், இந்த வாப்பா என்ன கொடுத்தாரு, அந்த வாப்பட அட்ரஸும் இல்ல, அவங்க ஓன் பண்ணின பில்டிங்கும் இல்ல, அவங்க விட்டுட்டு போன அனந்தர சொத்தும் இல்ல. அந்த பிள்ளைகள் ரோட்டில் திரும்பி ஓட்டுறாங்க. இப்ப வாப்ப பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது அது இல்ல, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கொமோடிட்டி அல்ல, இந்த அசெட்ஸ் அல்ல, இது நிரந்தரமாக உங்களோட கையில் இருக்க மாட்டாது, இது கை மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். மிக பணிவாக சொல்றேன், ஜகாத்து படித்தான், என்னோட ஜகாத்து வெறுமனே வைத்த நிறைக்கிறதுக்கு செலவழிக்க கூடாது. இன்னைக்கு முஸ்லிம் உம்மாவுடைய ஜகாத் எதுக்கு, ஒரு சின்ன ஒரு தேவைக்கு செலவழிக்கப்படுது, பசிக்கு, பெருநாள் உடுப்பு வாங்குறதுக்கு, வீட்டில் ஒரு தளபாடத்தை வாங்கி வைக்கிறதுக்கு. எத்தனையோ மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய வீடுகளுக்கு போய் பார்த்தால், நான் ஒரு இந்த விஷயத்தை மிம்பர்ல பதிவு செய்கிறேன், இந்த முஸ்லீம் சமூகத்துடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி, ஒரு வீட்டுக்கு போனோம், ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்து விட்டு வருவோம் என்று சொல்லி மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு போனால், ஒரு கிராமத்தில் பல முஸ்லீம்களுக்கு உதவி செய்து விட்டு ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ரெண்டு சகோதரர்களுக்கும் உதவி செய்வோமே என்ற நினைப்பில எண்ணத்தில் அந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டோம். உண்மையிலேயே அந்த வீட்டை பார்த்தால் ஒரு காமரா, ஒரு 10x12 அளவுள்ள ஒரு இடம் மட்டும்தான். கொழும்புல வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த கருத்தில் எடுக்கிறது. அந்த வீட்டுக்கு டாய்லெட் இருக்க இல்லை, எட்டி பார்த்தால் தூரத்தில் ஒரு கூடாரம் அடித்திருக்கிறார்கள், அதுக்கு ஒரு கதவும் பெர்மனன்டாக இல்லை, அது ஓலைகளால் மறைக்கப்பட்ட ஒரு டாய்லெட். அவர்களுடைய சமையலறை கிச்சனை பார்த்தால் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கிச்சன் வச்சிருக்கிறாங்க. அப்ப நாங்க முடிவு செய்தோம், இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டிய வீடு, இந்த வீட்டை கட்டி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அடிப்படை வசதிகள், கிச்சனும் இல்ல, டாய்லெட்டும் இல்ல, ஒரு படுக்கைக்கு மட்டும் இடம் இருக்கிறது, அதுவும் ஒரு 12x10 தர இடம். ஒரு உமா ஒரு வாப்பா மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இந்த வீட்டை கட்டி கொடுக்கலாம் என்ற முடிவு செய்து விட்டு அந்த தாயிடத்தில் சொன்னோம், இந்த வீட்டை நாங்க கட்டித்தரவான்னு கேட்டோம். அந்த தாய் சொன்ன பதிலை கொஞ்சம் பெற்றோர்களே கவனமாக கேளுங்கள். பிள்ளைகளுக்காக வேண்டி சொத்து சேர்க்கிறீங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி பில்டிங் கட்டுறீங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி பேங்க் பேலன்ஸ் சேர்க்கிறீங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி வெளிநாடுகள்ல PR எடுத்து கொடுக்க பாக்குறீங்க, பிள்ளைகளுக்காக வேண்டி என்னென்னமோ செய்ய பாக்குறீங்க. அந்த தாய் சொன்ன பதிலை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னால், தம்பி ஐயோ எங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை, எங்களுடைய மூத்த மகனார் இப்பொழுது ஜாகரதனப்புற ஹாஸ்பிட்டல்ல டாக்டராக இருக்கிறாரு, இரண்டாவது மகன் இன்னும் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் அவரு ஒரு இன்ஜினியராக இருக்கிறாரு, இந்த இடத்தில் நாங்கள் தற்காலிகமாக தங்கி நிற்கிறோம், எங்களுடைய மூணாவது மகள் இப்பொழுது யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் அதாவது மெடிக்கல் காலேஜ் ஃபேக்கல்டியுடைய மூணாவது வகுப்பில் இருக்கிற வருஷத்தில் இருக்கிறாள், இன்னும் ஒரு வருஷத்தில் நாங்கள் இடம் மாறிவிடுவோம், இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய முதலீடுகள் அனைத்தும் எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி. அவர்களுக்கு டாய்லெட் ஒரு பிரச்சனை அல்ல, கிச்சன் ஒரு பிரச்சனை அல்ல, சுன்னத்தான ஹஜ் உம்ரா பிரச்சனையும் அல்ல, அவர்களுக்கு வேறொரு பிரச்சனை இருக்கல்ல, அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, இந்த நாட்டில் எங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய குழந்தைகளை விட்டு விட்டு போக வேண்டும். நீங்க விட்டுட்டு போன வீட்டை உட கபருக்கு போய் தலையிலிருந்து முடிகள் பிரிந்து கலைந்து வெளியே போவதற்கு முன்னால் பதிவு செய்கின்றேன், எழுதி கொள்ளுங்கள், அந்த வீட்டை பிரித்துக் கொள்வதற்கு குழந்தைகள் கண்டுபிடிப்பார்கள். முஸ்லீம் சமூகம் கண் திறக்க வேண்டும், விழிக்க வேண்டும். இது சொத்துக்களை சேர்த்துட்டு போற நோக்கம் அல்ல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா,
தொகைத்து செய்வானாக. ஆழமாக பேசப்பட வேண்டிய தலையங்கம் முஸ்லிம் சமூகம். அரசியல் மாற்றி, அரசாங்கத்தை மாற்றி, தலைவரை மாற்றி ஒன்றும் நடக்க போறில்ல. 18ஆம் தேதி செக்குக்கு நீங்க தான் காசு போடணும். நவம்பர் 16ஆம் தேதி எலெக்ஷன் போட்டுட்டு 17ஆம் தேதி பிரசிடென்ட் வந்துட்டார் என்று சொல்லி 18ஆம் தேதி உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் வரப்போறதில்லை. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க தான் முகம் கொடுக்கணும். உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தான், வீட்டை நீங்க தான் பராமரிக்கணும். எனவே இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அந்த அரசியல் பிரமுகர், இந்த அரசியல் தலைவர், இந்த கட்சி, அவர்கள் இவர்கள் என்பது கனவல்ல. நான் சென்ற ஜும்மாவில் கூட சொன்னேன், இது தலை பல்லு வலிக்கு தலையணையை மாற்றி படிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை போன்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பானாக, கண்ணியமாக வாழ வைப்பானாக. கண்ணியமாக வாழ வைத்தது போன்று மௌத்துக்கு பிறகு கண்ணியமாக வாழ வைப்பானாக. அழகான வாழ்வை தருவது போன்று அழகான மௌத்தை நிச்சயமாக்குவானாக. எங்களுடைய குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் எங்களுடைய கண்களை குளிர வைப்பானாக. சாலிஹான சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள, சமூக உணர்வு கொண்ட, சமூகத்தை வாழ வைக்கக்கூடிய பரம்பரையை அல்லாஹ் இறக்கம் உங்களுக்கு நிச்சயமாக்குவானா தந்தருவானா.